இந்த வெப் மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரு ரத்னவேலு அவர்களோட ஸ்பீச் தலைப்பு இளைஞர் எதிர்காலம். ஸ்பீச் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னால 10:00 10:30 தியானம். ஸ்பீச்சுக்கு நடுவுல எப்பவாவது இந்த மீட்டிங்க்கு நடுவுல ஆடியோ சரியா கேட்கல, ஏதாவது ஒரு இன்டரப்ஷன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 12 மணி கிட்டக்கு வர மாதிரி இருந்ததுனாக்க நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், தானா ரீகனெக்ட் ஆயிக்கும், ஆடியோவும் ரெசியூம் ஆயிக்கும். இப்போ தியானம்.
உரியவர் இளைஞர்கள். இளைஞர்களின் எதிர்காலம் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதோடு அந்த ஏற்றம் மிகுந்த எதிர்காலத்தை ஏற்றுக்கொண்டு மகிழும் மனநிலை என்ன, என்ன செய்தால் எட்டாத உயர்வை அனைவரும் எட்டலாம், ஒருவர் உயர்ந்தால் அனைவரும் உயர வழி உண்டா, உலகத்தில் உள்ள எல்லா உயர்வையும் நாம் பெற்று பிழைத்து உலகம் உயர்வு பெறும் உதாரணமாக நாம் வாழும் வகையுண்டா, இலக்கியங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுமா, அரசியல் இளைஞர்களுக்கு கொள்கை வகுக்குமா, ஆன்மீகம் சிறக்க வழியுண்டா, 1:10 பெருகுமா, 1:1000 சிலர் வாழ்க்கையில் சிலர் வாழ்வில் பெருகுவது போல் அனைவர் வாழ்விலும் பெருக வழியுண்டா, கொடுமை முழுவதும் அழியுமா, தாழ்த்தப்பட்டோர் என்ற சொல் அகராதியை விட்டு போகுமா, ஏழ்மை என்ற நிலை எந்த காலத்திலும் இனி இல்லை என்ற நிலை ஏற்படுமா, ஏழ்மையை வறுமையை ஒழிப்பது போய் மகிழ்ச்சியை வளர்க்க மனம் வழி சேருமா, பணம் முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியமானது மன நிம்மதி, வளம் பெருகும் நேரம் நிம்மதி அறியாமல் பொருள் வளம் பெருகும் பொழுது மனவளமும் பெருகும் மார்க்கம் உண்டா. இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக குருநாதர் ஸ்ரீ கர்மயுக அப்பா அவர்கள் கூறுகின்ற பதில், நாம் எது நினைத்தாலும் அது பல மடங்கு கூடி வரும் காலம் எதிர்காலம் என்று கூறுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எதிர்காலத்தில் கொடுமைகள் அழியும், தாழ்த்தப்பட்டோர் என்ற சொல் அகராதியிற்கு செல்லும், ஏழ்மை என்ற நிலை மாறி எக்காலத்திலும் வளர்ச்சி என்ற நிலை ஏற்படும், பணம் பெருகின்ற பொழுது மன நிம்மதியும் ஏற்படும், ஆன்மீகம் சிறக்கும், இலக்கியமும் அரசியலும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும், ஒருவர் உயர்ந்தால் உலகத்தில் உள்ள அனைவரும் உயர்வார்கள், 1:10 பெருகும், ஏதேனும் ஒருவர் வாழ்வில் 1:1000 பெருகுவது அனைவர் வாழ்விலும் 1:1000 பெருகும், இது எல்லாமே சாத்தியமாகும் என்று கூறுகிறார்கள். எப்போது என்றால் நாம் ஆழ்ந்து இதை நினைக்க வேண்டும். நாம் எது நினைத்தாலும் அது பல மடங்கு கூடி வரும் காலம் எதிர்காலம் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது மேற்கூடிய அனைத்தும் எதிர்காலத்தில் நடக்கும் என்று குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நம் மனம் மேற்கூறியவற்றை நாட வேண்டும், நினைக்க வேண்டும். 19-20 நூற்றாண்டுகளில் உலகம் என்பது ஐரோப்பாவாகத்தான் இருந்தது. உலகை ஆண்டது பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தான். உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானிகள், அரசியல் மேதைகள், சங்கீத விற்பனர்கள் போன்றவர்கள் பிறந்தது ஜெர்மனியில். இன்று உலகம் முழுவதும் உள்ள பல 1000 பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகின்ற ஞானம் அறிவு என இன்று நாம் போற்றுகின்ற அனைத்துமே கிரீஸ் நாடு அளித்தது. இன்று அனைத்து நாடுகளுடைய சட்டமும் ரோமாபுரி சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இவ்வறிவை கிரீஸ் நாடு பாரசீகத்திடமிருந்து பெற்றது. பாரசீகம் எந்த நாட்டிலிருந்து இதை பெற்றது தெரியுமா? பாரசீகம் இந்த ஞானத்தை நம் இந்திய நாட்டிலிருந்து பெற்றது. அதாவது பாரசீகத்திற்கே மூலமாக அடிப்படையாக இருந்தது நம் இந்தியாதார். இன்று உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களுக்கும் அனைத்து ஞானங்களுக்கும் அடிப்படையாக மூலமாக இருந்தது நம் இந்திய நாடு. அதனால்தான் அன்று நம் பாரத நாடு அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாகவும் மூலமாகவும் விளங்கியது. ஐரோப்பா இன்று கண்களில் ஐரோப்பியர் கண்களிலே பரவில்லை, கிரீஸும் ரோமாபுரியும் இன்று இல்லை. 1938 வரை உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களில் அமெரிக்கா என்ற சொல்லே உச்சரிக்கப்படவில்லை. ஆனால் இன்று உலகின் வல்லரசாக திகழ்ந்து உலகை ஆட்சி செய்வது அமெரிக்கா. இது எப்படி நிகழ்ந்தது? அமெரிக்கா இன்று உலகின் வல்லரசானதற்கு எது காரணம்? எந்த காரணத்தால் உலகின் தலைமையை அமெரிக்கா பெற்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது அமெரிக்கர்களின் கடின உழைப்பு, அறிவுடைய உழைப்பு தான் அமெரிக்காவை உலக வல்லரசாகவும் உலக தலைமையாகவும் உலகத்திற்கு தலைமை இருக்கின்ற தலைமை பொறுப்பையும் கொடுத்தது. அமெரிக்கர்களின் கடின உழைப்பு, அறிவுடைய உழைப்பு தான் காரணம். அமெரிக்கர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கர்கள் காட்டை அழித்து நிலத்தை உருவாக்கினார்கள். ஒரு 100 ஏக்கர் நிலத்தை அமெரிக்கர்கள் பயன்படுத்தி நிலமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஒரு 400 பேர் அதை முயற்சி செய்தார். அந்த முயற்சியை மேற்கொண்டார். அதில் 300 பேர் இறந்து 100 பேர் தான் மிச்சம் இருப்பார்களாம். பாக்கி அனைவரும் இந்த காட்டை திருத்தி நிலமாக்கு சென்ற முயற்சியில் இறந்து விடுவார்கள். அவ்வளவு கடினமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் கடினமாக உழைத்ததன் பலனாக இன்று அமெரிக்கா சுபிட்சத்தையும் உலக தலைமை பதவியையும் பெற்றுள்ளது. இந்த முயற்சி சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாது, சாதாரண மக்களால் செய்ய முடியாத முயற்சி இது. அவ்வாறு உருவாக்கிய நிலத்தை அமெரிக்கர்கள் கூட்டாக பயிரிடாமல் தனித்து பயிரிட்டார்கள். இங்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன் ஒருவரோ அல்லது ஒரு குடும்பமோ தனியே எந்த ஒரு நவீன கருவிகள், டிராக்டர், மோட்டார்கள் இவை எதுவும் இல்லாமல் தனி ஒரு நபராகவோ அல்லது ஒரு குடும்பமாகவோ எத்தனை ஏக்கர் நிலத்தை பயிரிட்டு பாதுகாக்க முடியும்? இதற்கு கடின உழைப்பு இருந்தால்தான் முடியும். அப்படி கடினமாக உழைத்து முயன்று வெற்றி பெற்றதே அமெரிக்க விவசாயம். இந்த கடின உழைப்பின் பலனாக அமெரிக்காவில் விவசாயம் செழித்தது. உழைப்பின் உயர்வை அறிந்து கடினமாக அவர்கள் உழைத்ததால் அவர்கள் முடிவாக பெற்ற பலன் எவ்வளவு தெரியுமா? 10 மடங்கு வருமானம். இன்று அமெரிக்காவிடம் உள்ள உபரியான வருமானத்திற்கு, உபரியான செல்வ வளத்திற்கு அடிப்படையாக இருப்பது அந்த விவசாயம்தான். உபரியான செல்வ வளங்களை பெற்றதால் அங்கு உள்ள மனிதர்கள் மரியாதையை பெற்றார்கள், தன்மானத்தை பெற்றார்கள். இதன் விளைவாக அவர்கள் தானாக செயல்பட கற்றுக்கொண்டார்கள், தான் செயல்பட்டால் சாதிக்க முடியும் என்று கண்டார்கள். அவர்களுடைய செயல்கள் அனைத்துமே சாதனையாகும் வழியை அவர்கள் அறிந்தார்கள். அமெரிக்காவில் படிப்பு பரவியது. படிப்பு பரவியதால் உடலால் கடினமாக உழைத்த அமெரிக்கர்கள் அந்த உழைப்பிற்கு உரிய அறிவை நாடினார்கள். எதனால் என்றால் அவர்கள் பெற்ற கல்வியினால். அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் பெற்ற கல்வியினால் அறிவுடைய உழைப்பாக மாறியது. ஐரோப்பியர்களுடைய விஞ்ஞானம் அமெரிக்காவில் டெக்னாலஜியாக மாறிற்று. அமெரிக்கர்கள் தங்களுடைய உழைப்பை அறிவுடைய உழைப்பாக மாற்றினார்கள். நிலத்தில் உடலால் உழைத்த அமெரிக்கர்கள் ஊரில் நாட்டில் அறிவால் உழைத்தார்கள். இதனால் வாழ்க்கையை வசதியாக்கும் 1000 கருவிகளை இவர்களுடைய அறிவால் கண்டுபிடித்தார்கள். அவ்வாறு கண்டுபிடித்த கருவிகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து உலகெங்கும் அவற்றை விற்று செல்வத்தை பெருமளவு பெற்றார்கள். இவ்வாறு அவர்கள் புதிய கருவிகளை கண்டுபிடித்து அவற்றை அவர்கள் பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கு உபரியாக உற்பத்தி செய்து விற்றதன் விளைவாக 10 மடங்கு பலன் பெற்று 10 மடங்கு பலன் பெற்ற அமெரிக்கர்கள் 100 மடங்கு பலனை பெற்றார்கள். இதனால் உழைப்புடன் அறிவும் திறமையும் சேரும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என கண்டார்கள். இந்த இவ்வாறு இவர்கள் உழைப்புடன் அறிவும் திறமையும் சேரும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்று கண்டதால் 10 மாடி 20 மாடி கட்டிடங்களை கட்டினார்கள். 1000 மைல்களுக்கு ரயில்வேயை ஏற்படுத்தினார்கள். 800 பல்கலைக்கழகங்களை நிறுவினார்கள். இதனால் படிப்பு மலிந்து உழைப்பு அறிவுடைய உழைப்பாக உயர்ந்தது. இவர்களுடைய உழைப்பு அறிவுடைய உழைப்பாக உயர்ந்ததால் செல்வம் பெரும் வெள்ளமாக பெருகியது. இதனால் 2 உலகப் போரை வெல்வதற்குரிய எல்லா தளவாடங்களையும் உற்பத்தி செய்து போரை வெல்வதற்கும் அமெரிக்கர்கள் வழிவகுத்தார்கள். இதன் விளைவாக இன்று உலக தலைமை 60 ஆண்டுகளாக அமெரிக்காவிடம் இருக்கின்றது. எதனால் அமெரிக்கா எத்தனை சிறப்புகளையும் பெற்றது என்ற கேள்விக்குரிய பதிலாக குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறுவது, கடின உழைப்பு அறிவுடைய உழைப்பு. அமெரிக்காவின் சுபிட்சத்திற்கும் காரணமான இந்த உழைப்பு அறிவுடைய உழைப்பு ஆகியவற்றை அமெரிக்கா ஐரோப்பாவிடமிருந்து பெற்றது. அதாவது அமெரிக்காவுடைய சுபிட்சத்திற்கு காரணமாக இருந்த அந்த உழைப்பையும் கடின உழைப்பையும் அமெரிக்கா ஐரோப்பாவிடமிருந்து பெற்றது. ஐரோப்பா இந்த உழைப்பை கிரீஸிடமிருந்தும் பாரசீகத்திடமிருந்தும் பெற்றது. பாரசீகம் இந்தியாவிடமிருந்து உழைப்புக்கு மூல கர்த்தாவாக்களான ஐரோப்பா, கிரீஸ், பாரசீகம், இந்தியா ஆகிய நாடுகள் பெறாத சுபிட்சத்தை உலக தலைமையை அமெரிக்கா இன்று பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்காவில் தனி மனித சுதந்திரம், சுபிட்சம், மரியாதை என்பது அனைவருக்கும் உண்டு. அதாவது அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் தனி மனித சுதந்திரம், சுபிட்சம், மரியாதை அனைவருக்கும் இருப்பதனால் கிரீஸ், ஐரோப்பா, இந்தியா, பாரசீகம் போன்ற நாடுகளுக்கு கிடைக்காத உலக தலைமை சுபிட்சம் அமெரிக்காவுக்கு கிடைத்தது. பொதுவாக உலகம் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்றே விளைகின்றது. அனைவரும் பெறாத சிறப்பை பேற்றை உலகம் ஏற்படுத்துவது கிடையாது. உலகம் அனைத்தும் அனைவரும் பெற வேண்டும் என விரும்புவதால் அமெரிக்காவில் இது சாத்தியமானதால் அமெரிக்காவில் தனி மனித சுதந்திரம், சுபிட்சம், மரியாதை அனைவருக்கும் கிடைத்ததால் அமெரிக்கா இன்று உலக தலைமையை பெற்றுள்ளது. அபரிமிதமான சுபிட்சத்தை பெற்றுள்ளது. இது உலக நாட்டின் வரலாறு, உலக நாட்டின் நிலை என்றால் இந்தியரான நம் நிலை என்ன? இந்தியரான நம் நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பெருமைகளை, அதாவது அறிவு சார்ந்த உழைப்பு, சுதந்திரம், சுபிட்சம், மரியாதை ஆகிய பேறுகளை நாம் பெற்றிருக்கோம். அப்படி இருந்தாலும் ஏன் இன்று நாம் அவல நிலையில் இருக்கின்றோம் என்ற கேள்விக்கு பதிலாக குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறுவது, நாம் பெற்ற உயர்வுகள், அதாவது அறிவுடைய உழைப்பு, சுதந்திரம், சுபிட்சம், மரியாதை ஆகியவை உயர்ந்ததானாலும் அந்த உயர்வுகளை பெற்றவர்கள் சிலரே. அப்படி பெற்ற சிலரும் அது மற்றவர்களுக்கு இல்லை என்று மறுத்தார்கள். அமெரிக்கர்களைப் போல அனைவருக்கும் அவற்றை வழங்க அவர்கள் மனம் முன்வரவில்லை. அமெரிக்கர்கள் போல அனைவரும் இவற்றை இந்தியாவில் பெறவில்லை. இதனால்தான் இந்தியர்களால் இன்று அமெரிக்காவில் இருப்பது போன்ற சுபிட்சத்தையும் உலக தலைமையையும் பெற முடியவில்லை. ஆனால் இன்று இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. சமூக தடைகளும் ஜாதி வேற்றுமைகளும் குறைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நாடு அன்று மறுத்ததை, தடை செய்ததை கல்வி மூலம் இன்று அனைவரும் பெறுகின்றோம். நாடு அன்று நமக்கு மறுத்ததை, தடை செய்ததை சட்டம் நமக்கு உரிமையாக பெற்றுத் தருகிறது. இவ்வாறு நாம் பெற்ற உரிமைகளால் ஓரளவு செல்வம் என்று நமக்கு தெரிகின்றோம். இவைகள் ஓரளவு செல்வமாக இன்று நமக்கு மாறி வருகிறது. இவ்வாறு இந்த சமூக உரிமைகளை பெறுகின்றவர்கள் பெருமளவில் பெற்றால், பெற்ற உரிமை செல்வமாக மாறினால், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் விதித்த தடைகள் அதிகமாக அழியும். அப்படி அந்த தடைகள் அழியும் போது நம் நாடு சுபிட்சம் பெறும், பலம் பெறும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம் நாடு சுபிட்சம் பெற வேண்டும், அதிக வளங்களை பெற வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள சமூக தடைகள், தீண்டாமைகள் இது போன்ற விஷயங்கள் விளக்கப்பட வேண்டும். இந்த சமூக தடைகள் அழியும் போது நாடு சுபிட்சம் அடையும் என்ற கருத்து நமக்கு தெரிகிறது. இந்த சமூக சுதந்திரம் நம் நாட்டிற்கு சுபிட்சத்தை கொண்டு வரும். அந்த சுபிட்சம் நமக்கு சுய மரியாதையை பெற்று தரும் என்று கூறுகிறார்கள். இந்த மரியாதையை பெறுபவனுக்கு சுய மரியாதை ஏற்படும். இந்த சுய மரியாதை ஒருவருக்கு ஏற்பட்டால் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை காண முடியும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம் நாட்டில் சுபிட்சம் அடைவதற்கு சமூக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விதிக்கப்பட்ட சமூக தடைகளை நாம் விளக்க வேண்டும். நாம் சுய மரியாதைகளை பெற வேண்டும். அவ்வாறு நாம் சுய மரியாதைகளை பெறுகின்ற பொழுது, சமூக தடைகளை விளக்குகின்ற பொழுது நமக்கு சுபிட்சம் கிடைக்கும் என்ற கருத்து நமக்கு தெரிகிறது. அடுத்தது, நாம் யார்? இந்தியர்களாகிய நாம் யார்? நம்முடைய சிறப்புகள் என்ன? எப்படி நாம் சாதிப்பது என்பதை பற்றி குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறியதை நாம் இப்போது பார்ப்போம். இமயமலையில் ஒரு தவசி செய்த தவத்தின் பலனாக பிரெஞ்சில் புரட்சி ஏற்பட்டது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் கூறுகிறார்கள். தவம் வலிமை உடையது. தவம் இங்கு பலித்து அங்கு புரட்சியாக இருந்தது. இது நம் இந்தியர்களின் ஆன்மீக பலத்தை இது காட்டுகின்றது. இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆன்மீகத்தை அறியாதவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. 1972 ஆங்கிலேய இளைஞர் ஒருவர் பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்திற்கு வந்தார். அவர் குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களை சந்தித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உலக போரை வென்றதாக கூறுவதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள். குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் அதற்கு அந்த ஆங்கிலேய மனம் ஏற்றுக்கொள்ளும்படி பதில் சொல்ல முடியாது என்பதால் மௌனமாக ஆகினார். குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் மௌனமாக இருப்பதை கண்டு அந்த ஆங்கிலேய இளைஞர் தான் அந்த கூற்றை நம்புவதாக கூறினார். அவர் அவ்வாறு கூறினாலும் அவருடைய அவருக்கு அது வியப்பாக இருந்தது. அவருடைய அறிவு அதை ஏற்கவில்லை. இந்தியா அகிம்சையால் விடுதலை பெற்றதை அறிந்தாலும் அவர் அறிந்திருந்தாலும் உலக போரை பற்றி பகவான் கூறிய கருத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இவர் ஆண்டுதோறும் புதுவைக்கு வருகிறார், சமாதி தரிசனம் செய்கிறார். இது எப்படி முடிகிறது என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உலகப் போரை பற்றி கூறிய கருத்தை இவருடைய அறிவு ஏற்காவிட்டாலும் அறிவை கடந்த அவருடைய உணர்வு ஏற்பதால் அவர் தொடர்ந்து ஆசிரமம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்மனம் ஏற்பதை அவரால் அவருடைய அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது அந்த அமெரிக்க இளைஞர்களுக்கு, வெளிநாட்டு இளைஞருக்கு தன்னுடைய ஆழ்மனம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிற கருத்தை நம்புகிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. அதுபோல் நம் ஆழ்மனம் அறிவதை நாம் எப்படி அறிவது, எப்படி தெரிந்து கொள்வது? இந்த வெளிநாட்டு இளைஞர் போலவே நாமும் நம்முடைய அறிவும் நம்முடைய ஆழ் மனத்தில் உள்ள ஆன்மீக சிறப்புகளை அறியாமல் இருக்கின்றோம். அது என்ன? நம்ம ஆழ் மனத்தில் உள்ள ஆன்மீக சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்திய மண் ஆன்மீக புனிதம் உடையது. இதனால்தான் வெளிநாட்டு மக்கள் நம் இந்திய நாட்டின் எல்லைக்குள் வருகின்ற பொழுது அவர்களுடைய மனம் அமைதி அடைவதை காண்கிறார்கள். அது போலவே ஆன்மீக சிறப்பு பெற்றவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது அங்கே பல்வேறு வசதிகள் இருந்தாலும் அங்கு அனைத்து வசதிகள் இருந்தாலும் அங்கே அஸ்திவாரம் காலியாக இருப்பதை உணர்கிறார்கள். அதாவது வெளிநாட்டுகளின் நம் நாட்டில் இருப்பது போல ஆன்மீக புனிதம் என்பது இல்லை என்பதை உணர்கிறார்கள். இந்திய மண்ணிற்கு உரிய நம் ஆழ் மனத்தில் உள்ள ஆன்மீக அடிப்படை வெளிவந்து நம்முடைய வாழ்வு நம்முடைய வாழ்வில் அது பரிமளித்தால், அது நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டால் நாம் அனைத்து நாடுகளையும் கடந்து செல்வோம், அனைத்து நாடுகளையும் கடந்து முன்னேறுவோம். எப்பொழுது முன்னேறுவோம் என்றால், நம் ஆழ் மனதில் உள்ள ஆன்மீக சிறப்புகளை, இந்திய மண்ணிற்கே உள்ள ஆன்மீக சிறப்புகளை நாம் வெளிக்கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது நாம் உலக நாடுகளை செல்வோம், பல உலக நாடுகளின் கடந்த முன்னேற்றத்தை செல்வோம். இந்த சாதனையை சாதிக்கின்ற படை எதுவென்றால் அதுதான் இளைஞர்கள் படை என்று குருநாதர் அவர்கள் கூறுகிறார்கள். எந்த மார்க்கத்தை மேற்கொண்டால் இளைஞர்களால் இதை சாதிக்க முடியும், சாதித்தால் நம் நாடு எப்படி இருக்கும் என்று குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் கூறுவதை நாம் இப்போது பார்ப்போம். பிரின்ஸ் அண்ட் தி பாப்பர், ராஜகுமாரனும் ஆண்டியும் என்ற ஆங்கில கதை பிரபலமானது. அந்த கதையில் ராஜகுமாரன் சிறுவன். அந்த ராஜகுமாரன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அவருக்கு அந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்று உலக நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஏழை மக்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆசை. இவர் முயற்சி செய்து அரண்மனை விட்டு வெளியே சென்றார். அரண்மனை காவலர்கள் திரும்பவும் அழைத்து வந்து அரண்மனையிலேயே இவர்களை விட்டு விடுவார்கள். இவர் அரண்மனையை விட்டு வெளியே சென்று உலக நடப்பை நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்து ஒரு நாள் ரகசியமாக அந்த அரண்மையை விட்டு வெளியேறினார். அப்பொழுது இவரை போலவே உருவத்தை உற்ற ஒரு சிறுவனை காண்கிறார். அந்த சிறுவனிடம் இவருடைய ஆடைகளை கொடுத்து அந்த ஏழை சிறுவனுடைய ஆடையை இவர் அணிந்து கொள்கிறார். இப்பொழுது அந்த ஏழை சிறுவன் அரண்மனைக்கு சென்று விட்டார் ராஜகுமாரனாக. இந்த ராஜகுமாரன் ஏழை சிறுவன் போல நாட்டிற்கு செல்கிறார். நாட்டில் செல்கின்ற பொழுது அங்கே ஒருவரால் ஆற்றல் கொடுக்கப்பட்டு அங்கு வளர்கிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், தான் ராஜகுமாரன் என்று கூறுகிறார். ஆனால் அந்த ஊர் மக்களும் அந்த அரண்மையை சேர்ந்தவர்களும் யாரும் இதை நம்ப மாட்டேங்கிறார்கள். ஏனென்றால் அந்த இரண்டு சிறுவர்களுக்கும் உருவ ஒற்றுமை ஒன்று போல் இருப்பதால் யாருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ராஜகுமாரனை ஏழை என்றும் ஏழையை ராஜகுமாரன் என்றும் தவறாக நினைக்கப்பட்டு இருக்கிறார். பின்பு அந்த உண்மை தெரிய வருகின்ற பொழுது உலகத்தும் அரண்மனைக்கும் இந்த ஏழை சிறுவனாக இருப்பவன் தான் ராஜகுமாரன் என்ற உண்மை தெரிய வருகின்ற பொழுது திரும்பவும் அவன் ராஜகுமாரனாக அரச பதவியை ஏற்கின்றான் என்பது கதை. இந்த கதையை குருநாத ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்கள் எதற்கு உதாரணமாக கூறுகிறார்கள் என்றால், இந்த கதையில் ராஜ